கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் கிறிஸ்துவுக்கெல்லாம் நன்மையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் கடைசி பாடம் புதிய சிருஷ்டிகள் உயிர்த்தெழுதலில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் நம்ம அநேக விஷயங்கள் பார்த்தோம். ரொம்ப முக்கியமா போன வாரம் சகோதர சகோதரிகளே அந்த உயிர்த்தெழுதலின் திட்டம், அந்த திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அந்த உயிர்த்தெழுதல் என்ற தமிழ் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நிகரான கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது அனஸ்தாசிஸ் கிரேக்க வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை தான் ரிசரக்ஷன் என்ற ஆங்கில வார்த்தையா வருது. சோ அதுல இருந்து தமிழ்ல நாம என்ன எடுக்கிறோம், உயிர்த்து எழுதல். சோ அப்போ உண்மையிலேயே உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய திட்டம். ஆனா அந்த தெய்வீக திட்டம், அதனுடைய உண்மையான உள்ளான பொருள் நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பொருள். அது வந்து வெறுமனே மரித்து போனவர்கள் மறுபடியும் உயிர்த்து நடமாடுவதை குறிப்பதில்லை. சோ மூச்சு பேச்சு இல்லாதவர்கள் மறுபடியும் எழுந்து பேசுவதை அது குறிக்கிறது இல்லை. மாறாக உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் போது ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து போய் மரணத்துக்குள்ளாக போய் போனதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த மரண நிலையில இருந்துட்டு உயிர்த்து உயிர் பெற்று அதற்கப்புறம் அந்த பழைய பரிபூர்ண நிலைமைக்கே எழுந்து செல்வது, அதுதான் அந்த உண்மையான உயிர்த்தெழுதல். அதாவது அந்த அனஸ்தாசிஸ் என்று சொல்லும் போது டு ரைஸ் அப் அகைன் அல்லது டு ஸ்டாண்ட் அப் அகைன் அப்படின்னா மீண்டும் எழுந்து வருதல். சோ இழந்து போன ஒரு நிலைமைக்கு மீண்டும் எழுந்து வருதல், சோ இதுதான் உண்மையிலேயே அந்த உயிர்த்தெழுதல். சோ இது வந்து நம்ம பார்க்கும் போது பொதுவா நாம நம்பி இருந்தது படி ஒரு 5 நிமிடத்திலேயோ 5 மாதங்களையோ 5 வருடங்களையோ நடக்காமல் மாறாக இந்த பரிபூர்ணத்துக்கு மீண்டும் எழுந்து வருதல் அதுதான் உண்மையிலேயே உயிர்த்தெழுதல். அதாவது மரணத்துல இருந்து பரிபூர்ண நிலைமைக்கு எழுந்து வருதல், அது அதற்கு தேவன் அவருடைய திட்டத்துல 1000 வருடத்தை அங்க ஒதுக்கி இருக்கிறது நம்ம அங்க பார்த்தோம். தி ரிசரக்ஷன் டே, தி டே ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் நாள், அது கூட 1000 வருட அரசாட்சியினுடைய மற்றொரு பேர் தான். அது ஏன் 1000 வருஷம் இருக்குது அப்படின்னா, ஆமா இந்த எழுதல் சாதாரண விஷயம் இல்லை. சோ போன வாரம் நம்ம பேசும் போது சில உதாரணங்களை நம்ம உங்களுக்கு அங்க முன்வைத்தோம். சரிங்களா, உண்மையிலே அந்த உயிர் தெழுந்து வருதுன்னா எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் என்பதற்காக. சோ அந்த வகையில பார்க்கும் போது அதுதான் உயிர் தெழுதல். அந்த உயிர் தெழுதல் நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, அது ஒரு நொடி பொழுதுல கூட நடக்கலாம். யார் யார் விஷயத்துல ஒரு நொடி பொழுதுல நடக்குது, மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து வரும் பொழுதே பரிபூர்ணமா இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க, சபை இருப்பாங்க, திரள் கூட்டத்தினர் இருப்பாங்க, மற்றும் முற்பிதாக்கள். இந்த 3 வகுப்பார் பார்க்கும் போது அவங்கள் விஷயத்தில் இந்த ரிசரக்ஷன், இந்த அனஸ்தாசிஸ், இந்த உயிர் தெழுதல் ஒரு செகண்ட் தான். சோ மரணத்துல தான் இருப்பாங்க, ஆனா உயிர் தெழுந்து வரும் போது அந்த எழுதலுக்கு அவங்களுக்கு ஒரு சில நொடிகளே போதும், ஆனா பரிபூர்ணத்துல எழுந்து நிற்பாங்க. ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க யாரு, உலகத்தினுடைய மனுக்குலம். அவர்கள் உயிர்த்து வந்துடுவாங்க ஒரு சில செகண்ட்ல, ஆனா அந்த எழுந்து பரிபூர்ணத்தை அடைவதற்கு ஒருவருக்கும் சில 100 கணக்கான வருஷங்கள் அங்க எடுக்கும். ஆனா எல்லாருமே 1000 வருட அரசாட்சியின் முடிவுல தான், 1000 வருட அரசாட்சி அந்த முடியும் தருவாயில தான் அந்த பரிபூர்ண நிலையை வந்து அங்க அடைவாங்க நம்ம அங்க பார்த்தோம். சோ அப்படி பார்க்கும் போது தான் அந்த ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை கூட நம்ம அங்க ஆராய்ந்தோம். என்னன்னா, அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கும் ஜீவனை அடையும்படி, அதே சமயத்துல தீமை செய்தவர்கள் ஆக்கினை இல்ல நியாய தீர்ப்பை அடையும் படிக்கு எழுந்திருப்பார்கள். சோ அந்த நன்மை செய்தவங்க லிஸ்ட்ல யார் தான் வராங்க பார்க்கிறோம். அந்த நன்மை செய்தவங்க யார்னா, அவங்க எழுந்து வரும்போது எப்படி வருவாங்க, ஜீவனை அடையும் படி. அப்ப ஜீவன் என்ன நம்ம பார்த்தோம், அதாவது அந்த சாயல் பரிபூர்ணமா பெற்றெடுக்கணும். அப்போ உயிர்த்தெழுதல்ல அந்த சாயல பரிபூர்ணமா பெற்று பரிபூர்ணமா எழுந்து வரவங்க யார் தான், அந்த நன்மை செய்தவர்கள் யார் தான், அவங்க சபை, திரள் கூட்டம், மற்றும் அந்த மூர்த்திதாக்கள். சோ இந்த 3 வகுப்பார் தான் தேவனுடைய பார்வையில இப்போ பூமியில நன்மை செய்தவர்கள். அதாவது தேவனுடைய சித்தம் அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றினவங்க. சோ அவங்களுக்கு மாத்திரம் தான் உயிர்த்தெழுந்து வரும்போதே ஜீவனுக்கு வராங்க. அப்படின்னா அந்த பரிபூர்ண சாயல்ல அவங்க எந்திரிச்சு வர்றது அங்க நம்ம பாக்குறோம். அப்ப தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்பை அடையும் படிக்கு, இது யார் அப்படின்னா மற்ற உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் தீமை செய்தவங்க தான் தேவனுடைய பார்வை. சோ அந்த வசனம் எல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். சோ தேவனுடைய பார்வையில எவ்வளவு பெரிய கிருபை நம்ம பாருங்க. இன்னைக்கு நம்மை நம்மத்தான் சொல்றாரு, நீங்க தான் நன்மை செய்யறீங்க. அவருடைய அவருடைய லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு வாய்ப்புல நாம அங்க இருக்கோம். ஆனா எத்தனையோ ஞானிகள் இருக்காங்க, எத்தனையோ புண்ணியவான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மேதைகள் இருக்காங்க, கல்விமான்கள் இருக்காங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க. அவங்களும் கூட நம்ம எல்லாம் செய்யாத நல்ல காரியங்களை மனுக்குலத்துக்கு செய்துட்டு வராங்க. ஆனா அதையெல்லாம் தேவன் என்ன சொல்றது இல்ல, நன்மைங்கிற லிஸ்ட்லயே அவர் கொண்டு வரதில்ல. அதையெல்லாம் அவர் தீமைங்கிற லிஸ்ட்ல அங்க வரார். அப்படின்னா அவங்க செய்தது தீமை இல்ல, அவர்கள் செய்த நன்மைகள் தேவனுடைய பார்வையில் இப்போதைக்கு என்னவா தெரியல, நன்மையா தெரியல. அதனாலதான் நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் முடிவு நம்ம ரொம்ப நம்ம பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் முடிவு செய்தாங்கன்னா அந்த முடிவு தான் தேவனுடைய பார்வையில இப்போதைக்கு மதிப்புள்ள முடிவு. வேற எந்த முடிவுமே அவர் மெச்சிக்கொள்றது இல்ல, அவர் பார்த்து அப்ரிசியேட் பண்றதே இல்ல. இந்த ஒரு முடிவு மாத்திரம் அவர் அப்ரிசியேட் பண்றார், குட், நீங்க நன்மை செய்றீங்க, நீங்க நன்மை செய்யறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறீங்க, நன்மை செய்யுங்க. சோ அவங்க மாத்திரம் அவர் கன்சிடர் பண்றார். சோ அப்ப அந்த நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கும், சோ சபை திரள் கூட்டம் முற்பிதாக்கள், சோ தீமை செய்தவர்கள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜனங்கள். சோ அவர்கள் வந்துட்டு நியாய தீர்ப்பை அடையும்படி எழுந்திருப்பாங்க. அப்படின்னா அவர்கள் எழுந்து வந்து அந்த ஆயரோட அரசாட்சியில தங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பின் மத்தியில அந்த ஆயிர வருட ஆளுகை முழுவதுமாக தங்களை நிரூபித்து காண்பிக்கணும். அந்த ஆயிரம் வருடங்களுக்குள்ள வெளிப்படையான கிரியைகளின் மூலம் நிரூபித்து காண்பிக்கணும். அந்த ஆயிரம் வருட அரசாட்சியின் முடிவு போது வெளிப்படை கிரியைகள் மாத்திரம் பத்தாது, அவங்களுடைய இருதயத்திலே கூட அவங்க தேவனுக்கு முழுவதும் அங்க வந்துட்டு சப்மிட் ஆயிருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும். அதனால்தான் சாத்தானை அவிழ்த்து விட்டு அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை சோதிச்சு பார்த்து அவங்களுக்கு நித்திய ஜீவன் அங்க தேவன் அங்க கொடுக்கறது அங்க நம்ம பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, இந்த கோணத்துல இதுவரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். சோ இந்த கோணத்துல பார்க்கும் போது இன்னொரு வார்த்தை கூட ரொம்ப அருமையான வசனம். வசனம் நீங்க படிங்க, லூக்கால 20:35. ஆமாம். சோ அப்போ இங்க பேசுறவங்க என்ன பேசுறாருன்னா, மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதலை பாருங்க, அடைய பாத்திரராக எண்ணப்பட்டவங்க. இந்த லிஸ்ட்ல பிரதர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு, இந்த அதாவது இங்கிலீஷ்ல தே தட் ஷால் பி அக்கவுண்டட் வர்த்தி டு அட்டைன் த வேர்ல்ட் அண்ட் த ரிசரக்ஷன். சோ அந்த மறுமை மறுமை உலகம் அந்த உயிர் செல்தல் அதுல பங்கு பெறுவதற்கு பாத்திரவான்கள் வருதுங்களா தமிழ்ல, பாத்திரவான் அக்கவுண்டட் வர்த்தி. இந்த இந்த லிஸ்ட்ல வந்துட்டு அவர் யார் தான் சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப வெகு சிலர் தான் இந்த லிஸ்ட்ல வராங்க. அதாவது என்னன்னா உயிர் தழுந்து வரும் போதே அந்த பரிபூர்ணத்துக்கு வரக்கூடியவங்க. அது ரொம்ப கிளியரா அங்க அங்க சபை என்று அங்க அவர் சொல்வதை நம்ம அங்க பார்ப்போம். சோ இந்த உண்மையிலேயே அந்த ஆக்சுவலி இந்த வசனத்துல டைரக்டா அதை பத்தி பேசல, ஆனா பிரதர் அந்த பாயிண்ட் தான் குறிப்பிடுறார். இந்த வசனம் எதை குறிக்கிறதாக அவர் சொல்றாருன்னா, அந்த உயிர் தழுதல் அந்த மறுமை. ஏன்னா அது அந்த உயிர் தழுதல் அந்த மறுமை உயிர் தழுதலையே பரிபூர்ணமா அந்த பூரணமான சாயலை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டவங்க. இந்த பாத்திரராக எண்ணப்பட்டவங்க யாருன்னா வெகு சிலர் தான் அந்த சபை அங்க மாத்திரம் அங்க பார்க்க. சபைன்னு சொல்லும் போது இங்க சபை மற்றும் திருள் கூட்டம் வராங்க, முற்பிதாக்கள் கூட அங்க வராங்க, அங்க நம்ம பார்க்கணும். சோ அப்போ மற்றவர்களை பத்தி சொல்லும் போது உலக மனு குலத்துல அவர்கள் எல்லாமே ஜீவனுக்கு எழுந்து வருவதில்லை, மாறாக நியாய தீர்ப்புக்கு எழுந்து வராங்க இல்லைங்களா. அப்ப நம்ம இங்க ஒரு க்வெஸ்டின் இங்க பிரதர் எழுப்புறார். சோ அந்த நியாய தீர்ப்புக்கு எழுந்து வர்றவங்க நமக்கு நல்லா தெரியும், ஆயிர வருட அரசாட்சியில அவங்க எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிறாங்களோ சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு தான் அவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் எப்படி நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப கிராஜுவலா தான் அந்த மாற்றங்கள் வரணும். சோ அப்படித்தான் அவங்க வந்து அந்த பரிபூர்ணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சென்று ஆயிரம் வருட அரசாட்சியில அந்த மாம்சீக பூரணத்தை அவர்கள் அங்க பெற்றுக் கொள்ளுகிறாங்க. சோ கேள்வி நாம் ஏன் கேட்கணும்னா, ஏன் அவங்க அப்படி எந்திரிச்சு வரணும். சோ ரிசரக்ஷன்ல அது ஒரு கேள்வி பிரதர் கேட்கிறார், ஏன் வந்து உலகத்தின் மற்ற ஜனங்கள் அவங்க வந்து அப்படி ஒரு பரிபூர்ணமா எந்திரிச்சு வராங்க, அறக்குறையாவே எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் படிப்படியாக அவர்கள் பரிபூர்ணத்தை அடைய வேணுங்கிறது ஏன் அந்த ஒரு திட்டம் தேவனையே அப்படி அமைச்சிருக்கிறார். அருமையா சில உதாரணங்கள் சொல்லிட்டு பிரதர் அங்க கண்டினியூ பண்றாரு. பாருங்க, ரொம்ப 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 ஆழமான கேள்வியா கேட்கிறேன், ஏன் உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் இந்த மெத்தட் வச்சா? அதாவது அவங்க வந்துட்டு பரிபூர்ணமாவே எந்திரிச்சு வரமாட்டாங்க, அபரிபூர்ணமா தான் வருவாங்க. ஆனா போக போக சத்தியத்திற்கு செவி சாய்க்கிற அளவுக்கு அவங்க என்ன ஆவாங்க, பரிபூர்ணத்தை அடைந்து அங்க போவாங்க. சோ இது கேட்கும் போது அங்க அந்த கேள்வி கேட்டுதான் சொல்றாரு. சோ உலக ஜனங்களுக்கு அந்த முறை தான் தேவனுடைய பார்வையில ரொம்ப பெஸ்ட் சூட்டர், அதுதான் உங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயம். அவங்க பரிபூர்ணமா எந்திரிச்சு வந்தா அது நிறைய கேள்விகள் தான் நமக்கு எழுப்பும். ஆனா அவங்க அபரிபூர்ணமா வருவது நமக்கு தேவனுடைய திட்டம் இசைந்து இருப்பதை நமக்கு அங்க காண்பிக்கும் என்று அங்க சொல்றார். சோ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுக்கிறார், நீரோ மன்னன். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, நீரோ மன்னன் சரித்திரத்துல ரொம்ப கொடுமையான ஒரு ராஜா பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் கூட அவருடைய காலத்துல தான் மரிச்சார். நம்ம பார்க்கிறோம் நீரோனுடைய தாயவே கொண்டுட்டவரு, ஒரு பட்டணத்தையே கொலை பண்ணி ரத்தம் ரத்தமாறு ஓடிட்டு இருக்கும் போது அவர் பிடியில் வாசிட்டு இருந்தவர். நிறைய விஷயம் சொல்லுவாங்க நீரோவை பத்தி, நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் நம்ம பார்ப்போம். சோ அவ்வளவு அவர் ஒரு கொடிய மனுஷன், ஒரு கொடுமையான ஒரு கேரக்டருக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் நீரோ. சோ அதனாலதான் நீரோவை எடுத்து பிரதர் ரசில் அங்க பேசுவோம். இப்ப நீரோ மறிச்சிட்டார், ரொம்ப கொடுமையானவர், ஒரு கொடூரத்தன்மை உள்ள ஒரு மனுஷன் மறிச்சிட்டார். இப்ப இவர் உயிர் தெழுந்து வரும்போது 1000 வருட அரசாட்சியில கண்டிப்பா அவர் உலகத்தின் ஜனங்களோட அபரிபூர்ணமா தான் அங்க எந்திரிச்சு வருவார். சோ அதுதான் அவருக்கு வந்து அங்க கரெக்ட். பாருங்க, இப்ப பிரதர் வேற எதிர்கேள்வி கேட்டு அவர் பேசுறார். சப்போஸ் இப்ப நீரோ மன்னன் அவர் வரும்போதே பரிபூர்ணமா வந்தார்னா, பரிபூர்ணம்னா இப்ப நம்ம நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப இல்லைங்களா, அந்த ஜீவனோட பரிபூர்ண சாயல எந்திரிச்சு வந்தார்னா என்ன அர்த்தம்னா ஆதாம் இருந்த போல, அதாவது சரீரமும் பரிபூர்ணம், அவருடைய மனதும் பரிபூர்ணம், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பரிபூர்ணம். பெர்ஃபெக்ஷன் பிசிக்கலி மென்டலி மாரலி, சரீரப்பிரகாரமாகவும் பரிபூர்ணம், அந்த உள்ளுக்குள்ள அந்த சாயலும் கூட பரிபூர்ணம், இந்த ரெண்டு பரிபூர்ணத்தையும் பிரயோகிக்கிறதுல கூட அவர் பரிபூர்ணம். இப்படி எந்திரிச்சு வந்தார்னா அது அவருக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா மரித்த போது நீரோ எப்படி இருந்தார், ரொம்ப கொடிய நீரோ. இப்ப உயிர் தெழுந்து வரும்போது நீரோ பரிபூர்ண நீரோவா வந்தார்னு வைங்களேன், அவருக்கும் மறிக்கும் போது இருந்தா இருப்பாருங்க நீரோ, அவங்களுக்கு என்ன ஆகாது, லிங்க் ஆகாது. அதாவது நீரோவே தன்னை அடையாளம் காண மாட்டான். பழைய வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துச்சு, நாம் என்னென்னலாம் தப்பு செஞ்சோம், நாம் எவ்வளோ கொடுமையெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் பாவம், அதெல்லாம் தீமை, அதற்கு தண்டனை தான் நம்ம மறிச்சோம். இப்போ நாம் 1000 வருட அரசாட்சியில் கிருபையில் கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம், பாவமாக தான் இருக்கிறோம். இனிமேல் அவருடைய உதவி கொண்டு நம்ம அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தியத்தை கேட்டு போக போக இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் பர்ஃபெக்டாக வந்து நிற்பா. அது என்னன்னா அந்த தனிப்பட்ட மனுஷனே அவருடைய அடையாளத்தை அவர் கண்டுபிடிக்க முடியாது, பர்ஃபெக்டா இருப்பார், அவ்வளவுதான், ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஆனா இது இது நம்ம கணிச்சு பாருங்க ரொம்ப வித்தியாசமான விஷயம். அவரே முதல்ல தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சப்போஸ் அவர் உயிர் தந்தரும் போது பரிபூர்ண மனுஷனா இருந்தா பரிபூர்ணத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அவர், அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. அவரு கடந்த காலத்தினுடைய விஷயம் எல்லாமே அவருக்கு ஃபுல் ஒண்ணு தெரியாம இருக்கும். அவருக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, அவரை பார்த்த மற்ற ஜனங்கள், அவரை பற்றி அறிந்த மற்ற ஜனங்கள், அவரை பற்றி படித்த மற்ற ஜனங்கள் கூட நீரோவை என்ன பண்ண முடியாது, அடையாளம் காண முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நீரோ எப்படிப்பட்ட நீரோ தான், நம்ம காலத்துல இருக்கிற ஜனங்கள் நினைச்சு பாருங்க. இப்போ இவங்க கூட ரிசரக்ஷன்ல வருவாங்க, இவங்க எல்லாம் நீரோவை நேர்ல பாக்கல, ஆனா இதுலதான் படிச்சிருக்கணும், ஹிஸ்டரியில தான் படிச்சிருக்கணும், நீரோனா ஒரு கொடுங்கோல் மன்னன் அப்படித்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சப்போஸ் நீரோ நம்ம எதிர்பார்க்கிறபடி அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனா வந்தார்னு வைங்க, அந்த நீரோக்கு இந்த நீரோ கேரக்டருக்கு என்ன ஆகாது, ஒத்து போகாது. இவர் தான் நீரோங்கிறது யாருக்கே தெரியாது. இது எப்படின்னா நீங்க நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அவர் எப்படி வராரு, அந்த பரிபூர்ணத்துக்கு உண்மையான வெயிட் கொடுத்தா தான் அவரை நம்ம பழைய நீரோவை அடையாளம் காண முடியாதுங்கிற பாயிண்ட் ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் பரிபூர்ணங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சோ அப்பேற்பட்ட ஒரு பரிபூர்ண மனுஷன் நீரோ வந்தார்னா பழைய நீரோவுக்கு அவருக்கும் சம்பந்தமே அங்க இருக்காது. பாருங்க எந்த அளவுக்கு சொல்றாருன்னா அந்த நீரோவே உணர மாட்டார், நான் அப்படியெல்லாம் இருந்தேன் அவருக்கே தெரியாது. சோ அப்ப எப்படி மற்ற ஜனங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த நீரோவை வந்துட்டு அங்க சரியாக அடையாளம் காணுவதற்கு அங்க முடியாது. சோ இது ஒரு மிகப்பெரிய தடையாக அவங்களுக்கு அங்க இருக்கும். மாறாக வேற மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீரோ பரிபூர்ண மாம்சத்துல வரார், ஆனா உள்ளுக்குள்ள குணலட்சணங்கள் என்னவா இருக்கு பாருங்க. அந்த அந்த ரிசரக்ஷன் என்னதான் சொல்றாரு அப்படின்னா, அந்த தீமை செய்தவர்கள் எப்படி எந்திரிச்சு வரணும், நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு எந்திரிச்சு வர்றதுங்கிறது தான் பெஸ்ட் திட்டம், தேவன் போட திட்டம். இந்த மனுக்களம் எல்லாமே எப்படி மறைச்சாங்களோ அதே நிலைமையில எந்திரிச்சு வந்து போக போக என்ன ஆவாங்க, பரிபூர்ணத்தை அடைவாங்கிறது தான் அருமையான திட்டம். இது ஏன் இப்படி வச்சிருக்கிறார், ஏன் வேற மாதிரி தேவன் வைக்கல அப்படிங்கறது தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அதுதான் நமக்கு டிஸ்கஸ் பண்றோம். ஏன் அவங்கள பரிபூர்ணமாவே கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தா அவங்களே அவங்களுடைய அடையாளங்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களை என்ன பண்ண முடியாது, அடையாளம் காண முடியாது. அது மாத்திரம் இல்ல, அவங்க இன்னொரு வகையில அவங்க மாம்சத்துல பரிபூர்ணமா வராங்க, ஆனா எப்படி வராங்க உள்ளுக்குள்ள குணலட்சணம், அப்படி கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி தான் ஜஸ்ட் அவர் கேள்வி எழுப்பி அவரே விளக்குறாரு. சோ இப்படி வரதுனால ஏன் அவங்கள பரிபூர்ணமா எழுப்பக்கூடாது, எழுப்பக்கூடாதுன்னா இப்படி தான் இந்த பாயிண்ட், இது எழுப்பக்கூடாது. அவங்களுக்கும் அடையாளம் தெரியாது, மற்றவங்களுக்கும் அடையாளம் தெரியாது. சோ ஏன் ஒரு வேளை இப்படி உயிர்த்தல எழுப்புறாமே தேவன், எப்படி மாம்சத்துல பரிபூர்ணமா இருக்கட்டும், சரி குணலட்சணம் தானே எப்படி இருக்கட்டும், அறையும் குறையுமா பரிபூர்ணம் இல்லாம வரட்டுமே அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு மனிதனுடைய அந்த அவனுடைய வாழ்க்கையை பத்தி நாம படிச்சுட்டுக்கிறோம். சும்மா சொல்லிட்டோம்னா எப்படின்னா, மனிதனுடைய அந்த பிசியாலஜி, அவனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவன் மைண்ட் எப்படியோ அப்படித்தான் அவனுடைய சரீரம் இருக்கும். சோ வந்து மைண்ட் வந்துட்டு அபரிபூர்ணமா இருந்துட்டு, அப்படி இருக்கிற ஒரு மைண்டுக்கு என்ன இருக்கு, அது கண்டிப்பா பூர்ணமான சரீரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் இயற்கைக்கு முரண்பட்ட விஷயங்கள். அப்படி நடக்கிறதுக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அங்க வாய்ப்பே அங்க இல்ல. சோ இதுதான் அந்த முக்கியமான அந்த ரெண்டு பாயிண்ட் சொல்றேன். ஏன் வந்து மனுக்குலம் உயிர் திறந்து வரும்போது அவங்க அபரிபூர்ணமா வந்து அப்புறம் பூர்ணத்தை தொடர்ந்து போகணும், ஏன் அவங்க பூர்ணமாவே வரக்கூடாது, ஏன் அவங்க சரீரத்துல பூர்ணம் அப்புறம் குணலட்சணத்துலன்னா கொஞ்சம் கம்மியா இருந்து போக போக குணலட்சணம் சரியாக கூடாதுன்னா, இந்த காரணங்கள் நம்ம அங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக அங்கிருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் கூட சொல்றாரு, ஒருவேளை இந்த மனுக்குலம் சகோதர சகோதரிகளே உயிர் திறந்து வரும் போதே பரிபூர்ணமா இருந்தாங்கன்னு வைங்க, பாருங்க தேவனுடைய திட்டத்துல எவ்வளவு குழப்பம் வரும் பாருங்க. இப்ப அவங்க பரிபூர்ணமா உலக மனுக்குள்ள அங்க வராங்கன்னா அவங்க யார் மாதிரி இருப்பாங்கன்னா, ஆதா மாதிரி அங்க இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப பரிபூர்ணம் அவங்க எதிர்த்தா எந்திரிச்சு வராங்க, நியாய தீர்ப்பு. இப்ப ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு நியாய தீர்ப்புனா அவங்க எந்த மாதிரியான பிரமாணத்துக்கு உட்பட்டு இருப்பாங்க தெரியுங்களா, ஒரு பூர்ணமான பிரமாணத்துக்கு உட்பட்டு அங்க வருவாங்க. இப்ப பாருங்க இவங்க பரிபூர்ணமா எந்திரிச்சு வராங்க அப்படின்னா இவங்களுடைய மாம்சத்திலயோ அவங்களுடைய குணலட்சணங்களும் எந்த விதமான கரைகளும் அங்க இல்ல அப்படின்னா, என்ன அவசியம் இல்லை அவங்களுக்கு, எதுவும் ஒரு கவரிங் அவசியம் இல்ல, ஒரு மூடல் அவசியம் இல்ல, புரியுதுங்களா. அது மாத்திரம் இல்ல, இப்படி அவங்க எந்திரிச்சு வர்றதுனால அவங்களே பரிபூர்ணமா இருக்கிறதுனால அவங்களுக்கு யாரு கூட தேவையில்லை. கர்த்தர் இயேசு ஒரு மத்தியஸ்தரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவர் மத்தியஸ்தரா இருக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு போது அந்த 1000 வருட அரசாட்சி அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எந்திரிச்ச உடனே தேவன்கிட்ட என்ன வாங்கிட்டு போயிடலாம், தீர்ப்பு வாங்கிட்டு அங்க போயிடலாம். சோ அப்போ உலக சின்னங்கள் அங்க பரிபூர்ணமா வருவது என்று சொல்லும் போது அது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பல கேள்விகள் எழுப்பும், பல குழப்பங்கள் இருக்கும். அது அவங்களுக்கே நஷ்டம், அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட அங்க நஷ்டமாகும். சோ அப்படியெல்லாம் பார்க்கும் போது தான் அந்த ஒரு விஷயம் சொல்லு. சோ அந்த உயிர்த்தல்கள்ல உலக சின்னங்கள் அவங்க அபரிபூர்ணத்துல வந்துட்டு போக போக பரிபூர்ணம் அடைவாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப சரியான ஒரு விஷயம். அப்போ இத பத்தி நெக்ஸ்ட் விளக்கும் போது இதுக்குள்ள இந்த மாதிரி நியாய தீர்ப்புக்கு எந்திரிச்சு வர அந்த உலக சின்னங்கள் அது எவ்வளவு அருமையா இருக்கு தேவனுடைய திட்டத்துல, அது எப்படி மற்ற விஷயங்களோட அது வந்து ஒத்து போகுது, அதை பத்தி இப்போ பிரதர் சில பாயிண்ட்ஸ் அங்க பேசுறாரு. அப்போ பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு வசனம் அங்க சொல்றாரு. சோ இந்த வசனம் எதுக்கு நான் ரொம்ப ஆழமான ஒரு அருமையான வசனம், அதாவது உலக ஜனங்கள் நம்ம எப்படி சொல்றோம்னா மறித்து போன நிலைமையிலேயே தான் என்ன ஆவாங்க எந்திரிச்சு வரும். சோ இதுக்கு அருமையான ஒரு வசனம் நம்ம பாக்குறோம், இந்த விஷயம் இருக்குது மறித்து போன நிலைமையிலேயே தான் எந்திரிச்சு வருவாங்க. இங்க நான் பிரசங்கில 11:3 வசனம் பாருங்க,
மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும்,
பாருங்க, இது வந்து மரம் பத்தி அங்க பேசு. மரமானது பாருங்க, மரம் அது விழுகும் போது அது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் எப்படித்தான் கிடக்கும். சோ இது வந்து ஆக்சுவலி மரம் பத்தி பேசுறாரு, பட் ஆக்சுவலி இது யார் பத்தி பேசுறாரு, மனிதர்களுடைய அந்த உயிர் தழுதல். சோ மரம் வந்து ஒரு விழுந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு எந்த பவரும் இல்ல, புரியுதுங்களா, தானா எந்திரிச்சிருக்கோ எதுவுமே அங்க இல்ல. சோ அது அத எந்த இடத்துல எப்படி விழுந்துச்சோ அப்படியே தான் கிடக்கும். சோ இது வந்து எதற்கு அடையாளமா இருக்குன்னா நம்மளுடைய இதுல உலக ஜனங்களுடைய அந்த உயிர் தழுதல். ஜனங்கள் எப்படி என்ன மண்ணுக்குள்ள போறாங்களோ அவங்க எப்படித்தான் வருவாங்க. மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க தங்களுடைய நிலைமையை மாற்றிக் கொள்ளலாம், அவங்க வேற ரூபத்துக்கு மாறலாம், இல்ல நல்லா பெர்ஃபெக்ட் ஆயிட்டு வரலாம். எந்த கெப்பாசிட்டியும் எந்த அத்தாரிட்டி எந்த வல்லமையும் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. மரணத்துல செய்கை ஞானம் பேச்சு மூச்சு ஒண்ணும் இல்ல. அந்த விஷயம் தான் சொல்றாரு. சோ எப்படி போனாங்களோ அவங்க எப்படித்தான் வருவாங்க, அப்படியே அங்க வருவாங்க. சோ இதை நம்ம பேசிக் கிளாஸஸ்ல நம்ம அங்க பாத்திருக்கோம் சகோதர சகோதரிகளை. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, அவர்களை எந்த எந்த மாதிரி அனுபவங்களுக்கு மத்தியில அவங்க அங்க மரணத்துக்குள்ள போனாங்களோ ஜஸ்ட் அந்த சேம் நினைவுகளோட அவங்க என்ன ஆவாங்க, அங்க உயிர் தெழுந்து அங்க வருவாங்க. அந்த சூழ்நிலை, அவங்களுடைய அந்த மனநிலை, அவங்க கடைசியா மற்றவங்களுடைய மனதில் பெற்றுக்கொண்ட அந்த தாக்கம், இதை இவைகளோடு தான் அவங்க அங்க எந்திரிச்சு வருவாங்க. வேற வாய்ப்பு அவங்களுக்கு அங்க இல்லவே இல்லை. அப்படி வந்து தான் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அதாவது பிரேத புலிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். அப்படின்னா அந்த அந்த நிலைமையிலிருந்து வந்துட்டு போக போக தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அவர்கள் வந்து அங்க பரிபூர்ணத்துக்கு அங்க போவாங்க. அப்போ இந்த விஷயத்துல சொல்லும் போது நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட அங்க நம்ம சொல்றோம் என்னன்னா, அவங்க அப்படி கரெக்ட் மறுச்சு நிலைமையிலே தான் என்ன வராங்க, உயிர் திறந்து வராங்க. ஆனா நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, மறிக்கும் போது சிலருக்கு அங்க வீணமாயிருக்கும் இல்லைங்களா. சிலர் குருடர்களா மறைச்சிருக்கலாம், சிலர் வந்துட்டு இல்ல பாம்பு பிளாஸ்ட்ல எப்படியா செத்து போயிருக்கலாம், கை கால்கள் எல்லாம் மறைச்சு போயிருக்கலாம். இல்லாட்டி சிலர் நல்ல நோய் வாய்ப்பட்டு செத்துருக்கலாம், ஹார்ட்ல லங்ஸ்ல கிட்னில ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க மறைச்சு போயிருக்கலாம். சோ அப்ப இவங்க உயிர் திறந்து வரும்போது கண்டிப்பா எப்படித்தான் வருவாங்க அப்படின்னா, அந்த பழைய குறைபாடுகளோடு அங்க உயிர் திறந்து வரமாட்டாங்க. மாறாக நம்ம என்னதான் விசுவாசிக்கிறோம்னா ஓரளவுக்கு எப்படி வருவாங்க, ஓரளவுக்கு பூர்ண வார்த்தை பயன்படுத்த வேண்டாம், ஒரு முழுமை வார்த்தையை பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு எப்படி வருவாங்க, ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அப்படின்னா எந்த குறைபாடுகளும் இல்லாம உயிர் தந்து வரோம், இதை நம்ம நம்புறோம். பட் நம்ம எங்க எவிடன்ஸ் சொல்லலாம், ஒருவேளை வசனத்துல நம்ம நிரூபிங்க அப்படின்னு கேட்டா. அந்த வசனம் அது ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் கரெக்ட், ரொம்ப சிம்பிள். பாருங்க, கர்த்தர் இயேசு மூணு பேர் எழுப்பினார் இல்லைங்களா. இப்போ லாசர் தெரியல, லாசருக்கு என்ன ஃபால்ட் வந்து அவர் மறிச்சு போனார் தெரியாது, அப்படின்னு புரியாதுங்களா, அவர் என்ன ஒரு பிரச்சனை வந்து மறிச்சு போனார் தெரியாது. ஆனா லாசர் மறுபடியும் உயிரோட கர்த்தர் இயேசு கொண்டு வரும்போது அவர்கிட்ட கண்டிப்பா என்ன இருந்திருக்காரு, எந்த 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 நோயினால் அவர் மறுச்சு போயிருந்தாரோ அந்த நோய் என்ன பண்ணிக்க மாட்டாரு, எந்திரிச்சு வரல, எந்திரிச்சு வரல, வரவே இல்லை. அப்படின்னா என்னன்னா, ஒரு சரீரம் வந்து ஒரு ஓரளவுக்கு ஹெல்தி கண்டிஷன்ல தாங்க. அந்த மூணு பேருக்குமே அதே விஷயம் தான். சோ மூணு பேர் மறைச்சாங்க, மூணு பேரை கர்த்தர் இயேசு எழுப்புறாரு. சோ பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்கேயாவது சில இடங்களில் நமக்கு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட். முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த வசனம் கூட மறுச்ச நிலைமையிலே தான் எந்திரிச்சு வருவாங்க. எங்க நம்ம ரொம்ப கிளியர் ப்ரூஃப் அந்த வசனம் பாருங்க, எசை அந்த பிரசங்கி 11:3, மரம் விழுந்துச்சுன்னா விழுந்த இடத்துல தான் கிடக்கும். அப்படின்னா எந்த கண்டிஷன்ல போறாங்களோ அந்த கண்டிஷன்ல தான் இருப்பாங்க, வரும்போது அதே கண்டிஷன்ல தான் அங்கே வருவாங்க. மாறாக அவங்களுக்குள்ள எந்த பவரும் கிடையாது, அவங்க தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு முன்னேறிட்டு எல்லாம் வருவதற்காங்க, இல்லவே இல்லை சரிங்களா. சரே, போல இங்க இங்க பார்க்கும் போது அப்படி வருவாங்க, வரும்போது அந்த எந்த நிலைமையில போயிட்டாங்களோ எந்த சிந்தையில போயிட்டாங்க அந்த சிந்தையில தான் வருவாங்க. ஆனா கூட அதுல என்ன ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா, அவங்கள் மறிக்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த குறைவுகள் அந்த உயிர் தழுதல அவங்க வரும் உயிர்த்து வரும்போது அவங்களுக்கு அங்க இருக்காங்க. சோ என்னன்னா, ஒரு ஆவரேஜ் ஹெல்த், ஒரு ஹெல்த் வந்து அவங்களுக்கு அங்க இருக்கும். சோ இதெல்லாம் காரணம் எல்லாம் நம்ம ரெசரக்ஷன் கிளாஸ்ல ரொம்ப அருமையா எடுத்திருக்கோம், பேசிக்லயே நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க உயிர் தழுந்து வருவது நியாய தீர்ப்படைய இருக்கு, நியாய தீர்ப்பு சத்தியத்தை கேட்டுதான் அவங்க அடையணும். அப்ப அந்த சத்தியம் கேட்டு அதற்கு செவி சாய்த்து பரிபூர்ணத்தை அடைவதற்கு எழுந்து வராங்கன்னா, அப்ப அந்த சத்தியம் கேட்கறதுக்கு கீழ்ப்படியிருக்கு எந்த ஒரு இடரல் அவங்க சரீரத்தில் அங்க இருக்கக்கூடாது. சோ அதுதான் பர்பஸ் நோக்கம் அப்படின்னா, அந்த நோக்கம்க்கு இடரல் வேண்டி உண்டாக்குற மாதிரி எந்த சூழ்நிலையும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அங்க இருக்காது. மாறாக அந்த வகையில் அவங்க ஓரளவுக்கு என்ன நம்ம சொல்லலாம்னா ஒரு ஆவரேஜ் ஹெல்த்ல அவங்க அங்க வருவாங்க. அது மாத்திரமில்ல, அப்படி வரவங்க பரிபூர்ணமும் வரமாட்டாங்க, பரிபூர்ணமாவும் வரமாட்டாங்கிறது அந்த லாசர் விஷயத்துல எல்லாம் அங்க இருக்கு. ஒருவேளை லாசர் எல்லாம் பரிபூர்ணமா எந்திரிச்சு வந்திருந்தாருன்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கணும், ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கணும். பட் அப்படி வாழல, ரொம்ப கொஞ்சம் சீக்கிரத்திலேயே மறைச்சிருக்கிறாருங்க. அது எதை குறிக்குது, சும்மா போனார், சும்மா எந்திரிச்சு வந்தார், ஒரு ஆவரேஜ் ஹெல்த்ல மறுபடியும் அங்க போயிட்டார். சோ இதே நிலைமை தான் அந்த ஜனங்கள் வருவாங்க, ஒரு ஆவரேஜ் ஹெல்த்ல வருவாங்க. பட் லாசருக்கு நடக்காத விஷயம் இவங்களுக்கு இங்க நடக்கும் நியாய தீர்ப்பின் நாள். என்னன்னா போக போக அவங்க என்ன அடைவாங்க, அந்த பரிபூர்ணத்துக்கு அவர்கள் போயிட்டு அந்த ராஜ்யத்தினுடைய நீதிக்கு சட்ட திட்டங்களுக்கு கீழ் போட்டு நடந்து அந்த ஆசீர்வாதத்தை வந்து அவங்க அங்க பெற்றுக் கொள்வாங்க. சோ அப்போ அதாவது எந்த நிலைமையில அந்த ஜீவன் சோர்ஸ், இங்கிலீஷ்ல நல்லா சொல்றாரு, இந்த த்ரெட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அவங்க உயிரோட இருந்தது எந்த பாயிண்ட்ல கட்டாச்சோ அவங்க உயிர் தந்து வரும்போது அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப அருமை இந்த பாயிண்ட், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு பட் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமை. ஜஸ்ட் அந்த உயிர் தந்து வரவங்க என்ன கண்டிஷன் வருவாங்க, ரொம்ப சிம்பிள் சொல்றாரு, அதாவது தூங்கிட்டு எந்திரிக்கிறவங்க போலத்தான். அதை அப்படியே மெடிடேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த அந்த அதுல இருக்கிற ஒரு ஒரு கிருபை நல்லா தெரியணும். ஜஸ்ட் அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வராங்க மாத்திரம், தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லைங்களா, அவங்க எந்திரிக்கும் போது அவங்க என்ன நினைவோட தான் எந்திரிப்பாங்க, எந்த நினைவோட படுத்தாங்களோ. சோ ஒன்னும் ஒரு கேப் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா பாருங்க, நினைச்சு பாருங்க, இப்ப ஆதாம் எல்லாம் கிட்டத்தட்ட 6000 வருஷம், 6000 வருஷம் போயிடுச்சு. இனி ஆதாம் எந்திரிச்சு வருவாரான்னா எப்படி வருவார், அவருக்கு இந்த 6000 வருஷம் கேப் ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. அவர் பொறுத்த வரைக்கும் அது ஜீரோ. அவர் எந்திரிச்சு வரும்போது அப்படி ஜஸ்ட் எந்த நினைவுல உள்ள போனாரோ அந்த நினைவுல தவறுவார். இடையில வந்துட்டு என்னென்னமோ ஆயிருக்குது, எத்தனை ஜென்ரேஷன், எவ்வளவு கண்டுபிடிப்புகள், எவ்வளவு மாற்றங்கள், அதுல ஜீரோ அவர் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் அவர் எந்திரிச்சு வரும்போது ஜஸ்ட் அப்படி எப்படி போனோமோ எந்திரிச்சு வருவா. பார்க்கும்போது அவருக்கு என்ன இருக்கும், எல்லாம் ஷாக் ஆகும், நான் தூங்கும் போது இப்படி எல்லாம் இல்லையே, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள். சோ அந்த அந்த த்ரெட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அருமையா சொல்றேன், அந்த அந்த ஜீவன் எந்த இடத்துல அவங்களை விட்டு வந்துச்சோ அந்த இடத்துல இருந்து அவங்களை கூட்டிட்டு வரும். சோ ரொம்ப இது அருமையான ஒரு விஷயம். அப்பதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த தங்களுடைய பழமை, தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு, அந்த பழைய நினைவுகளை வைத்துக் கொண்டு இந்த புது கண்டிஷன்ஸ் எல்லாம் உணர்ந்துட்டு அவர்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து, இப்ப நடக்கிறது தேவனுடைய ராஜ்யம், கர்த்தர் இயேசு நாயரோட அரசாட்சி, சோ இது நம்ம மறுபடியும் உயர்த்து வந்திருக்கோம், இப்ப ஒரு நோக்கத்துக்காக நாம் எழுப்பப்பட்டிருக்கோம், இது எல்லாம் உணர்ந்து அங்க பரிபூர்ணத்துக்கு போவதற்கு அவங்களுக்கு அங்க உதவும் என்று அங்க நாம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதே போல அப்படி எழுந்து வரும் பொழுது அவங்களை அபரிபூர்ணமா இருக்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையுமே அது அவங்களுக்கு கெடுதி உண்டு பண்ணாது. சோ எந்த அளவுக்கு அவங்க இருதயத்துல பலவீனமா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள வழி நடத்துறவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு இரக்கம் கிருபை அங்க கிடைக்கும், சபை முற்பிதாக்கள் இவங்க கிட்ட இருந்து. சோ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு குணலட்சணங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாராட்டல் உற்சாகம் அது கூட அங்க கிடைக்கும். சோ அப்போ அபரிபூர்ணமா வராங்க ஜனங்கள், நியாய தீர்ப்புக்காக எழுந்து வராங்க, அதே குறைவான நிலைமையில என்ன, அது எந்த வகையிலுமே அவங்களுடைய அவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜா இருக்காது, அதாவது என்ன சொல்லலாம், சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்காது, மாறாக சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் அவங்களுக்கு உருவாங்க. சோ இந்த விஷயங்களே தான் இன்னொரு வசனத்துல கூட பேசப்படுது, அந்த வசனம் டேனியல் 12:2 வாசிங்க. பாருங்க, அப்போ பூமியின் தூள்ல தூங்குறவங்கள அநேகரில் சிலர் நித்திய ஜீவன். யார் இவங்க நித்திய? பாருங்க ஒரே மாதிரி வசனம் தான் அங்க படிச்சோம் இல்லைங்களா, நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்கும் தீமை செய்தவர்கள் நியாய தீர்ப்புன்னு சொன்னோம், அதே தியரி தான் இந்த வசனம் சொல்றது. இங்க பூமியின் தூள்ல தூங்குறல அநேகர் எந்திரிச்சு வருவாங்க, அதுல சிலர் எதுக்கு எந்திரிச்சு வருவாங்க, நித்திய ஜீவனுக்கு. கண்டிப்பா இவங்க யாருக்கா பாக்குறோம், அந்த சபை மற்றும் முற்பிதாக்கள் அவங்க தான் நித்திய ஜீவனுக்கு எந்திரிச்சு வருவாங்க. மற்றவங்கள எதுக்கு அங்க வந்துருச்சு வருவாங்க சொல்றாரு பாருங்க, நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும். சோ அந்த ரெண்டு வார்த்தையை சொல்றாரு, நித்திய நிந்தை மற்றும் இகழ்ச்சிக்கு அவங்க எந்திரிச்சு வருவாங்க. சோ இதுதான் யாரை குறிக்குதுன்னா இந்த உலகத்தின் ஜனங்களுடைய அந்த அனஸ்தாசிஸ். சோ ரிசரக்ஷன் உயிர் தெழுதல். சோ இப்படி நியாய தீர்ப்புக்காக எழுந்து வரக்கூடிய அந்த உலக ஜனங்கள் அந்த உயிர் தெழுதல் அவங்க என்ன கூட அனுபவிப்பாங்கன்னா நித்திய நிந்தை, அதே சமயத்துல அந்த இகழ்ச்சி. சோ இதற்கு கூட பிரதர் வந்துட்டு நீரோவையே தான் எடுக்கிறார், நீரோவையே வந்துட்டு அங்க ஒரு உதாரணமா அங்க கொடுக்கிறார். சோ அதனால நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் எந்திரிச்சு வருவாங்க. சோ அப்போ நீரோ மன்னன் எப்படி கொடுமையான காரியங்கள் எல்லாம் செய்துட்டு மறுச்சாரோ, இப்ப அவர் எந்திரிச்சு வரும்போது அவருக்கு எந்த வகையில நித்திய நிந்தை இருக்கும், நித்திய இகழ்ச்சி இருக்கும், எந்த வகையில அவர் நிந்திக்கப்படுவார், நிந்தனைக்குள்ளாவார், எந்த வகையில அவருக்கு வந்துட்டு இகழ்ச்சி இருக்கும், ஷேம்ஃபுல்லா இருக்கும், எப்படி வெட்கப்படுவார், எப்படி அவமானப்படுவார் ரிசரக்ஷன்ல. சோ அப்ப சொல்லும் போதான் சொல்றாரு அவங்க உயிர் தந்து வர்றதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள் பூமியில வந்திருக்கும், அதை நாம் நல்லா உணரணும். சோ உலகத்தின் ஜனங்கள் உயிர் தெழுந்து வருவதற்கு முன்னாடி அந்த உயிர் தழுதல் யாருக்குள்ள நடந்திருக்கும் பார்த்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாருங்க. ஏற்கனவே இந்த பூமியில முதல் மரணத்துக்குள்ள போகாம ஆனா மகா உபத்திரத்துல இருந்து தப்பிச்சுட்டு சிலர் இருப்பாங்க, மீதியான வகுப்பா மீதியானோர். சோ அவங்களுக்குள்ள முதல்ல என்ன நடந்திருக்கும், அந்த ரிசரக்ஷன் சேஞ்சஸ் நடந்திருக்கும், அந்த உயிர் தழுதலின் மாற்றங்கள் யாருக்குள்ள முதல்ல நடக்கும், ஏற்கனவே உயிரோட பூமியின் மேல இருக்காங்க, இன்னும் அவங்க குழிக்குள்ள போல போகணுங்கிற அவசியம் இல்ல, அந்த டைம் எல்லாம் கிராஸ் ஆயிடுச்சு, அவங்க அப்படியே கிங்டம்ல ஜம்ப் பண்ற வகுப்பா. சோ அவங்களுக்குள்ள முதல்ல மாற்றம் வந்து அவங்க கூட நிறைய நீதிக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு அந்த நீதியின் அரசாட்சிக்கு தங்களை இசைந்து நடத்தி கொண்டு இருப்பாங்க. சோ பூமியில கூட அந்த புது சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாயிருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்ச ஜனங்களுக்கு மத்தியில அரசாட்சிக்கு மத்தியில தான் இந்த நீரோ உயிர் தெழுந்து வரணும். சோ இப்ப உயிர் தெழுந்து வரும் பொழுது நீரோ எந்திரிச்சுன்னு என்ன பாப்பாருன்னா இவர் என்னென்னலாம் தவறான கட்டளைகள் போட்டு என்னென்ன மாதிரி கொடுமைகள் எல்லாம் செய்தாரோ அதை அங்கீகரிக்காத சமுதாயத்துக்குள்ள இருப்பார், புரியுதுங்களா. இவர் நாட்டுல ராஜாவா இருந்தப்போ மோசமான சட்டத்திட்டங்கள் போட்டிருக்கலாம், ஆனா இவர் எந்திரிச்சு வந்து பாக்குற சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும், அவருடைய சட்டத்திட்டங்களை சட்டத்திட்டங்களை அங்கீகரிக்காத ஒரு புது வகையான ஒரு அரசாட்சி முறை அங்க இருக்கும். அப்போ இவரு இவர் இவர் யாரையெல்லாம் கொலை பண்ணி அதெல்லாம் பிரதர் அருமையா எழுதுற, யாரையெல்லாம் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணார், ஏன்னா நிறைய சபை அங்கங்களை இவர் என்ன பண்ணிருக்கிறார், கொலை பண்ணிருக்கிறார். யாரையெல்லாம் இவர் அந்த மாதிரி கொலை பண்ணாரோ அவங்க தான் இப்ப எங்க நிப்பாங்க, ஆளுகையில இருப்பாங்க. இதெல்லாம் எந்திரிச்சு வரும்போது அவருடைய மைண்ட் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த நிந்தை இருக்கும், பயங்கர ஒரு ஒரு வேதனை, ஒரு பயங்கர ஒரு குழப்பம், ஒரு பதட்டத்துக்குள்ளதான் வருவார், என்ன நடக்குது இங்க, இப்படி இல்லையே நான் போகும்போது, நான் போகும்போது இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சுத்தமா ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது மாத்திரம் இல்ல, அது இவர்கிட்ட வந்து இவர் மறுபடியும் அதை பிரதிபலிச்சா அதை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அங்க ராஜ்யத்துல அங்கீகரிக்க மாட்டாங்க. சோ இப்ப என்னன்னா இவரை பத்தி ஹிஸ்டரியில படிச்ச ஜனங்கள் இவருக்கு முன்னாடி என்ன இருப்பாங்க, கொஞ்சம் பேரு உயிர் தேர்ந்து வந்திருப்பாங்க, அந்த நீரோமன்னன் போயிட்டு இந்த 2000 வருஷம் ஆச்சு, அதுமே 2000 வருஷமா எந்தெந்த ஜனங்கள் எப்படி எல்லாம் நீரோமன்னன் பத்தி தெரிஞ்சுக்கொண்டாங்களோ அதெல்லாம் கூட ராஜ்யத்துல யார் உணர்வா, எல்லாம் நீரோ பார்த்தாங்க அந்த அந்த கேள்விகள், அவர் பார்த்து அவர்கிட்ட சில டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் போகும் பொழுது அது அங்கதான் சொல்றாரு அது வந்து அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அங்க கொடுக்கணும் ராஜ்யத்துல, அந்த நித்தியா நிந்தை மற்றும் அந்த இகழ்ச்சி அவருக்கு அப்படியே ஒருத்தரையும் பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும், தலை குனிவு தாங்க ராஜ்யத்துல அவருக்கு அங்க ஏற்படும். இதெல்லாம் நம்ம பேசிக்கா நம்ம பார்த்தது தான், ஆனா ரொம்ப அருமையா இங்க பிரதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் அங்க பேசுறோம். சோ அப்ப அந்த நித்திய நிந்தை இந்த நித்திய இகழ்ச்சி என்று சொல்லும் போது அது அங்க ஏற்கனவே புதிதாக உருவாகப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலை, ஏற்கனவே அங்க மாற்றங்கள் அடைஞ்சிட்ட ஜனங்களுக்கு மத்தியில இந்த உயிர்த்ததல் அடையும், உயிர்த்ததல் ஆரம்பிக்கும், நியாய தீர்ப்புக்கு ஏதுவான அந்த உயிர்த்ததல், அதுல வரக்கூடியவங்க தங்களுடைய நிலைமையை அவங்க பார்ப்பாங்க, அங்க மற்ற அந்த புது அமைப்போட தங்களுடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க தங்கள் செய்த தவறுகள், தாங்கள் செய்த குற்றங்கள் எல்லாமே அவங்களுக்கு அந்த நிந்தை அந்த இகழ்ச்சிக்குரிய அந்த சூழ்நிலைய அங்க உண்டு பண்ணும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ உயிர் தந்து வர்றவரு முதல்ல அங்க என்ன செய்யணும் அப்படின்னா அங்க அங்க பார்க்கும் போதே முதல்ல அங்க கர்த்தர் இயேசு அவர் என்ன நினைச்சுக்கணும், தன்னுடைய ரட்சகரா மீட்பரா அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவங்க நடக்கும் பட்சத்துல அவங்க போக போக அந்த பரிபூர்ணத்துக்கு அங்க வருவாங்க. இன்னும் கூட என்ன சொல்லலாம்னா அந்த நித்திய நிந்தை இகழ்ச்சி அந்த அனுபவங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க விடுபடுவாங்க. ஆனா இது ஒண்ணு தான் அந்த கண்டிஷனாக அங்க ராஜ்யத்துல அவங்களுக்கு இருக்கும். சோ இப்ப நீரோ சப்போஸ் அந்த நிலைமையில வராது, முதல்ல அவர் இந்த விஷயங்களை அவர் செய்யணும், கண்டிப்பா நித்தியன் இன்றைக்கும் இகழ்ச்சிக்கு இருக்கும் அவருக்கு அங்க எந்திரிச்சு வரும் போது. ஆனால் நீரோ என்ன பண்ணணும்னா கர்த்தர் இயேசுக்கு தன்னை கீழ்படுத்தணும், அவர்கிட்ட அந்த வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சூழ்நிலை மாற்றம் அடைந்து கொண்டே அங்க போகும். சப்போஸ் நீரோ அதற்கெல்லாம் ஒத்து வரல அப்படின்னா நீரோவுக்கு அங்க இரண்டாம் மரணம் அங்க தேவன் அங்க கொடுப்பார். ஆனா அதே சமயம் நீரோ வந்துட்டு இல்ல, அவருக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார், தன் தவறு உணர்ந்தார், தன் குற்றங்கள் உணர்ந்தார், இப்போ ராஜாவா இருக்கிற கர்த்தர் இயேசுவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாருன்னா அப்ப பிரதர் சொல்றார் ஒரு வருஷம் கவுட் பண்றார். எப்படி மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல என்ன இருக்கும்? அப்போ அதே கண்டிஷன் பூமியிலயும் இருக்கும். சோ மனம் திரும்புற நீரோவை நிமித்தம் பூமியில கூட என்ன உண்டாயிருக்கும்? அவரை சுற்றி இருக்கிற அந்த பிரபுக்கள் முர்த்திதாக்கள், அவரை சுற்றி இருக்கிற மற்ற ஜனங்கள், இவங்கெல்லாம் நீரோ முன்னேற்றம் அடைவதை பார்த்து உடனே அவங்களுக்கு நீரோ என்னத்தான் பண்ணுவாங்க? அங்க உற்சாகப்படுத்துவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க, பலப்படுத்துவாங்க, சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த நித்திய நிந்தை அந்த நித்திய இகழ்ச்சிங்கிற அந்த சூழ்நிலை படிப்படியாக மாறிட்டு அங்க நீரோ பூர்ணம் அடைவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் அங்க ராஜ்யத்துல அங்க உருவாகும் என்று அங்க நம்ம பாக்குறோம். சோ அவரு அந்த பழைய நிலைமையை எல்லாரும் வாழ்ந்துடுவாங்க, ஆனா இப்போ புது நீரோ அங்க இருக்கிறார், அந்த மாற்றங்களுக்கு மதிப்பு இருக்கும், அங்க மகிழ்ச்சி அங்க இருக்கும். சோ ஒரு உதாரணம் சொல்ல போது எப்படி சவுல், சோ கர்த்தருடைய சீஷர்களை கொலை பண்ணிட்டு இருந்த சவுல் சரிங்களா, ஆனா அவர் தான் நெக்ஸ்ட் என்ன ஆகுறாரு அந்த மாற்றத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலன் பவுல். சோ பாருங்க அப்போஸ்தலன் பவுல் ஆனதுக்கு அப்புறம் யாரும் அந்த சவுலுடைய விஷயத்தை என்ன பண்ணவே இல்லை, ரீகலெக்ட் பண்ணி முன் வச்சு அவர் பார்க்கவே அங்க இல்ல. சோ அதே போல அங்க ஆயுர்வேடா சாட்சி நியாய தீர்ப்புல வரக்கூடியவங்களுக்கு கூட அந்த மாற்றங்கள் அங்க இருக்கும் என்று அங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறார். சரி இது ரொம்ப நல்ல அருமையான கேள்வி, உயிர் தழுதல்ல அப்போ நியாய தீர்வுக்கு எந்திரிச்சு வருவாங்க பிரதர், ஓகே. ஆனா இந்த பூமியில அவங்க இருக்கும் போது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இப்ப நீரோவே எடுத்துக்கிறோம், நீரோவே எடுத்துக்கலாம், எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் பண்ணிருக்காங்க, எவ்வளவு மோசமான தப்பெல்லாம் பண்ணிருக்காரு, அம்மாவை கொலை பண்ணிருக்கிறார், இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா இல்லைங்களா? சோ அது மாதிரி எல்லா ஜனங்களுமே மறுச்சு போற ஜனங்கள் நம்ம என்ன சொல்லலாம்னா அக்கிரமம், அக்கிரம வார்த்தை பயன்படுத்தணும், அக்கிரமம் அநியாயம் செஞ்சு மறிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? சோ அப்ப அது ரிசரக்ஷன்ல அந்த மாதிரி தண்டனை இருக்குமா? சோ அப்ப நம்ம என்ன சொல்றோம், இல்ல அந்த தண்டனை தான் என்ன சொல்றோம், மரணம். ஆனா மரணம் எதுக்குதான் தண்டனை? யா பாருங்க மரணம் எதுக்கு தண்டனைனா ஆதாமின் மூலம் வந்துட்டு பாவத்துக்கு அந்த அந்த சுபாவத்தினால வந்துட்ட பலவீனங்கள்ல செய்த பாவங்களுக்கும் தான் எது நமக்கு கிடைச்சிடுச்சு, ஈடுபலி நமக்கு சரி சரிக்கு சரி கட்டியாச்சு. சோ அதுல இருந்து அதுல இருந்து மீட்கப்பட்டனால் அதுல இருந்து நம்ம அந்த பாவத்திலிருந்து கழுவப்பட்டனால தான் என்ன வரும் நாம அந்த உயிர் தழுதலே அந்த ஜனங்களுக்கு வருது. ஆனா அது அந்த பத்த பாவங்கள் பத்தி நம்ம பேசறது இல்ல. ஆதாமுடைய விழுந்து போனது ஆதாமுடைய வீழ்ச்சியினால அந்த விழுந்து போன நிலைமையில இருந்த சுபாவத்தினால வரக்கூடிய பாவங்கள் விட்டுட்டு பூமியில இருக்கும் போதே ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்குது, தேவனுடைய வார்த்தைகள் பற்றின வெளிச்சம், புரியுதுங்களா? சோ அதுக்கு அதையெல்லாம் மீறிட்டு துணிக்கரமா சில அக்கிரமங்கள் பாவங்கள் யார் செய்வாங்க, யார் செய்யறா, இந்த மனுக்குலம் எல்லாரும் செய்யறாங்க. அதே மாதிரிதான் நீரோ கூட பாருங்க, நீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை குத்தி கொலை பண்ணானா பாருங்க, அதை நம்ம எதுக்கு சொல்ல முடியாது, இது ஆதாமினுடைய பாவத்துல வந்துட்டா பலவீனம் சொல்ல முடியாது. அவர் அங்க ரொம்ப ரீசனபிளான சில நீதியை அவர் என்ன பண்ணிருக்கிறார், துணிக்கரமா மீறி எடுக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருமே ஆதாமினுடைய பாவத்துல வந்துட்ட ஜனங்கள் தான், எல்லாருமே கொலை செய்யறாங்களா? அவங்களுக்கு என்ன தெரியும், அது ரொம்ப தப்பு, அது செய்யக்கூடாது, நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அவர் கொலையில செய்யக்கூடாது தெரியும். ஆனா இவங்கெல்லாம் யாருடைய பாவத்துல தான் வந்திருக்கிறாங்க, அதான் பாவத்துல தான். சோ அப்போ இந்த மாதிரி இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ராவான துணிகரத்துல பாவங்கள் செய்திருக்கிறாங்க ஜனங்கள், மறுச்சு போயிடுக்கிறாங்க, உயிர் தந்து வரவங்க அவங்களுக்கு எந்த தண்டனையுமே அங்க இல்லையா அப்படின்னு கேட்டா such willful sins must all be punished. அந்த மாதிரி துணிகரமான பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டியது தான். But we are evidently not at the present time competent to judge what would be a right or reasonable penalty for such sins, wholly or partially willful. ஆனா இப்ப இருக்கிற நம்முடைய நிலைமை இல்ல. சோ முழுவதும் துணிகரத்தினாலேயோ அல்லது ஓரளவுக்கு துணிகரத்தினாலேயோ செய்யப்பட்ட அந்த மாதிரியான பாவங்களுக்கு what would be a right or reasonable penalty. சோ என்ன மாதிரியான தண்டனை ஒரு தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இப்ப நம்மளால என்ன இல்ல, நமக்கு ஞானம் பார்த்தா கண்டிப்பா அந்த மாதிரி பாவம் எல்லாம் தண்டிக்கப்படணும், கண்டிப்பா தண்டிக்கப்படணும், ஏன்னா அது துணிகரத்தினால் செய்யப்பட்ட பாவங்கள், ஆதாமனுடைய பாவத்தினால வந்த பாவங்கள் கிடையாது, இது சொந்த துணிகரத்தினால வந்துட்ட பாவங்கள். அது கண்டிப்பா தண்டிக்கப்படணும், ஆனா அது என்ன மாதிரி தண்டனை இருக்கும், என்ன மாதிரி தீர்ப்பு கதைக்கு இருக்கும், நம்மளால இப்போ என்ன பண்ண முடியறது இல்ல, நாம அங்க சொல்ல முடியறது இல்லத்தான் அங்க சொல்றார். அதனால்தான் இதே ஆங்கிள் தான் கர்த்தர் வந்து அந்த வசனம் சொல்றதாக குறிப்பிடுறார். அப்போஸ்தல் பவுல் மூலம் 1 கொரிந்தியர்ல 4:5 சொல்லும் போது, காலம் இருக்குது, அப்ப அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்ணுவாங்க, நியாயம் தீர்ப்பாங்க, அப்ப வந்து அது நம்ம அங்க பார்க்கலாம். சோ ஆனா இங்க இன்னொரு வசனம் வாசிக்கணும், இந்த வசனத்தின் அடிப்படையில சில தண்டனைகள் அவங்களுக்கு கிடைக்கலாம் சொல்றார். Luke 12:47-48 பாருங்க. சோ அப்போ எஜமானுடைய சித்தம் அறிஞ்சு ஆனாலும் அந்த சித்தத்தின்படி செய்யாதவனுக்கு தான் எவ்வளவு அடிகள் விழுகும். சோ நம்ம இங்க என்ன ஒரே ஒரு கொள்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, கண்டிப்பா இந்த உலகத்துல முதல் முறையா வாழ்ந்த போது கூட ஏதாவது எந்த அளவுக்கு தேவனை பற்றி அறிந்து அந்த அறிவுக்கு மீறி பாவம் செய்யறாங்களோ அவங்கள் தண்டனைக்கு அதிக பாத்திரவான்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ அப்போ நீரோ விஷயத்துல சபை அளவுக்கு அவர் என்ன ஆகல, அவரு வெளிச்சம் பெற்றுக்கொள்ளல, ஆனா அவருக்கு என்ன இருக்கணும் கண்டிப்பா அந்த மாதிரி துணிகரமான பாவங்களுக்கு, அதுக்கு வந்து தண்டிப்பு இருக்கணும். அதுதான் நம்ம அங்க சொல்லி முடிக்கிறார். ஆனா அந்த தண்டனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு வசனம் போறார். வசனம் படிங்க, 1 தீமோத்தேயுல 5:24. பாருங்க சிலருடைய பாவங்கள் எப்படி இருக்கும், அருமையான வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து, கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்னா, சிலருடைய பாவங்கள் இவங்க பாவங்கள் எப்படி எதுக்கு முந்திக்கொள்ளும், நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது பாக்குறோம், 1000 வருடம் சச்சிதான் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு முன்னாடி யாருடைய பாவங்கள் முந்திக்கொள்ளும், சபை, சபை விஷயம் சொல்றாங்க சரிங்களா. சபை இது கமெண்ட்ஸ்ல அங்க சொல்றாரு. பட் இங்க வந்து இது யாருக்கு அப்ளை பண்றாருனா உலகத்தின் ஜனங்களுக்கே கூட அங்க அப்ளை பண்றாரு. சோ இந்த வசனம் பார்க்கும்போது சிலருடைய பாவங்கள், வசனம் படிங்க சிஸ்டர், வெளியரங்கமாயிருந்து பாருங்க. அதாவது என்னன்னா 1000 வருட அரசாட்சியில அவங்க பாவங்களுக்கு தண்டனை இருந்தாலும் சிலருக்கு என்னன்னா அந்த பாவங்கள் தண்டனை எங்க கூட வரும் அவங்களுக்கு, அந்த நியாய தீர்வுக்கு முன்னாடியே கூட சில சமயங்கள் அவங்களுக்கு அங்க வரும். ஒருவேளை அப்படின்னா இப்ப நீரோனுடைய விஷயத்துல அவர் செஞ்ச அக்கிரமங்களுக்கு அவர் என்ன வாங்கியிருக்கணும், ஏற்கனவே ஏதாவது கொஞ்சம் தண்டனை வாங்கியிருக்கணும். அந்த தண்டனை என்ன, சோ அதை பத்தி பேசும்போது கூட பதறதுல அது வந்து நம்மளால தெளிவா அங்க சொல்ல முடியாது, ஏன்னா வருஷங்கள் அதை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லல சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம் எடுக்கிறேன் என்னன்னா, பாருங்க இதுதான் அவருக்கு அந்த தண்டனையா இருக்கலாம், இதுதான் தண்டனையா இருக்கலாம். என்ன எது தண்டனையா இருக்கலாம்னா, எப்பையெல்லாம் நீதியான ஒரு கட்டளைய ஒரு மனுஷன் மீறுகிறானோ அவனுக்குள்ள அந்த குணலட்சணங்கள் கெட்டு போக ஆரம்பிக்கு. ரெண்டு கட்டளையை மீறும் போது கொஞ்சம் அதிகமா கெட்டு போதல் உள்ளுக்குள்ள நடக்குது, அல்லது 200 கட்டளையை மீறும் போது 200 முறை இன்னும் அவருடைய குணலட்சணம் என்ன ஆகுது, இன்னும் அதிகமான கெட்டு போறதுக்கு சீரழிவுக்கு உள்ளாகுது. இப்போ நீராமன ரொம்ப மோசமா பாவம் எல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னா அவருடைய குணலட்சணங்கள் எந்த அளவுக்கு குறைவா எடுக்கும், ரொம்ப கீழ் நிலைமைக்கு போயிட்டு தான் அவர் என்ன ஆயிருக்கிறார், மரணத்துக்குள்ள போயிருக்கிறார். இதுவே அவருக்கு ஒரு பெரிய தண்டனை சொல்றார். ஏன்னா எந்த அளவுக்கு கீழான நிலைமைக்கு போய் ஒரு மனுஷன் மரிக்கிறாரோ, இப்ப உயிர் தெழுந்தல வரும்போது இவர் எங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோ கீழ இருந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் ஆகும். ஆனா மற்றவங்களுக்கு என்ன இருக்காது, அவ்வளோ டைம் எடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு நாம சொல்றோம் அன்னை தெரசா நாம சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்குள்ள பிளமிஷஸ் வீக்னஸ் பலவீனங்கள் தவறுகள் பாவங்கள் எல்லாம் இருந்து தான் போயிடுக்கிறாங்க. ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ற லெவலுக்கு நீரா ஸ்டார்ட் பண்ற லெவலுக்கு எப்படி இருக்கும், அப்போ நீரா என்னதான் சொல்லுவார், தலையில அடிச்சுக்கிட்டாரு என்னதான் சொல்லுவார், நான் முன்னாடி ஓவரா விளாண்டுட்டேன் சொல்லுவார் இல்லைங்களா. அதாவது என்னன்னா, அப்ப ஒரு ஒரு முறையும் தேவனுடைய கற்பனைகள் நம்ம மீறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நம்முடைய குணலட்சணங்கள் ஒரு அதில் பாதாளத்துக்கு அங்க போகுது. அதுவே நம்ம என்ன அது இது என்ன சொல்றாருன்னா, இதுதான் எக்ஸாக்ட் நான் சொல்ல மாட்டேன், பட் ரீசனபிளா இருக்கு. சோ அந்த நியாய தீர்ப்புக்கு முந்தி தண்டனை என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது ஒரு தண்டனை தான். சோ எந்த அளவுக்கு இவர் பாவத்துக்குள்ள போயிடுக்கிறாரோ, நீரை மாத்தவங்களை எந்தெந்த மனுஷங்களும் போயிட்டாங்களோ, அவங்க அந்த ஆழத்துல இருந்துட்டு ஆயிரம் வருட அரசாட்சியில அங்க உயிர் திறந்து வருவது ஆரம்பிக்கணும். அதுவே அவங்களுக்கு நியாய தீர்ப்புக்கு முன்னாடி பெற்றுக்கொண்ட ஒரு தண்டனையாக அங்க இருக்கு. ஆனாலும் உண்மையான தண்டனைங்கிறது அந்த பாவம், பாவத்தின் சம்பளம் மரணமாவே அங்க இருக்கு. சோ அதுதான் உண்மையான தண்டனை. ஆனாலும் கூட அந்த இந்த வசனத்தின் படி நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுகிற மாதிரி சில தீர்ப்பு அவங்களுக்கு அங்க இருக்கும். அது வந்து இந்த குணலட்சணங்கள் வகையில தான் நாம அங்க சொல்லலாம் என்று அங்க முடிக்கிறது நம்ம பாக்குறோம். சோ அப்ப இதோட இன்னைக்கு நம்ம முடிக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ அடுத்த வாரம் நம்ம சந்திக்கும் போது முதலாம் உயிர்த்தெழுதல், அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம இந்த சாப்டர் அதோட இந்த வால்யூமுடைய ஸ்டடி கூட நம்ம நிறைவுக்கு கொண்டு வருவோம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்க நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.